உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி சிந்தனை நேரம். இன்றைய சிந்தனை நேரத்தில் நான் கண்ட கோவை தமிழ் சான்றோர் சொல்கிறார். நன்னறி கழக தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான முனைவர் பி. குப்புசாமி அவர்கள்.
நான் கண்ட கோவை தமிழ் சான்றோர், நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்ற வள்ளலார் வாக்கு போல, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் வாக்கு வேத வாக்கு. பண்டை தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் இலக்கிய இலக்கண நூல்களை பனை ஓலைச்சுவடிகளில் எழுதினர். ஏனெனில் அன்று அச்சகமில்லாத நிலை. பின்வந்த தலைமுறையினர் இந்த ஓலைச்சுவடிகளில் பொதிந்துள்ள அறிவு பெட்டகங்களின் அருமை பெருமை தெரியாமல் இவை பயனற்ற பொருள்கள் என்று கருதி பரணில் போட்டனர். ஆடிப்பெருக்கில் ஆற்றில் விடவும், தைப்பொங்கல் என்று சொக்கப்பானை கொளுத்தவும் இந்த ஓலைச்சுவடிகள் உதவின. டாக்டர் உவேசா அவர்கள் இந்த பெட்டகத்தின் அருமை தெரிந்து அவற்றை தேடி ஊர் ஊராக சென்று மிஞ்சியவற்றை மீட்டு ஓலையின் எழுத்துக்களை இனம் கண்டு அச்சிட்டு வெளியிட்டவையே இன்று நாம் பெற்ற இலக்கிய இலக்கண நூல்கள். மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள். கோவை மாவட்டத்தில் கிணத்துக்கிடவு கிராமத்தில் போர்டு தொடக்கப் பள்ளியில் 42-43 நான் 5வது வகுப்பு மாணவன். எனது வகுப்பாசான் மீனாட்சி சுந்தரம்பிள்ளை அவர்கள் மாலை 4:30 பள்ளி நேரம் முடிந்து அனைவரும் வீட்டுக்கு போகும் நேரத்தில் தன்னால் இனம் கண்டுகொள்ளப்பட்ட சில மாணவர்களை வகுப்பில் இருத்தி அவர்களுக்கு தேவாரம், திருவாசகம், நாலடியார், திருக்குறள் ஆகியவற்றில் 2 செய்யுள்களை சொல்லி அதன் பொருள் உரைத்து மறுநாள் மனனம் செய்து ஒப்புவிக்க சொல்லுவார். நான் தவறாமல் இவ்வகுப்புகளுக்கு செல்வேன். இந்த வகுப்பு நடத்தும் ஆசிரியருக்கு அரசு மிகைப்பணி ஊதியம் ஓவர் டைம் அலவன்ஸ் தரவில்லை. மாணவர்களும் தனிப்படிப்பு கட்டணம் டியூஷன் பீஸ் செலுத்தவில்லை. தமிழ் வளர்ச்சி ஒன்றே அவரது குறிக்கோள். 67 கடந்த நிலையிலும் நான் கூட்டத்தில் பேசும்போது, ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழும் அன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்ற நாலடியாரை மேற்கோள் காட்டி பேசினால் இது அவர் கொடுத்த கொடை. நடேச கவுண்டர் அவர்கள் 1946-50 கோவை நகர முனிசிபல் உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் போது நான் பெற்ற பேரு கு. நடேச கவுண்டர் என்பது தமிழாசான். அவர் தமிழ் மொழி தவிர வடமொழியிலும் வல்லுநர். ஒரு நாள் வகுப்பில் காளிதாசனின் கவித்திரத்தை விவரித்தார். துஷ்யந்த மன்னன் காட்டில் வேட்டையாட்டச் சென்று கண்வ முனிவரின் மகளான சகுந்தலையைக் கண்டு காதலித்து கந்தர்வ மனம் புரிந்து சில நாள் அவளோடு வாழ்ந்து, நாடு திரும்பி உரிய முறையில் ஊரறிய உன்னை அழைத்து ராணியாக்குவேன் என்று வாக்களித்து சென்றான். தீர்த்த யாத்திரை முடித்து திரும்பிய முனிவர் நடந்தவற்றை தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்து கோபமுற்று, துஷ்யந்தா, இங்கு நடந்த அனைத்தும் உன் மனதிலிருந்து மறைந்து போக என்று சாபமிட, அவ்வாறே மன்னன் சகுந்தலையை மறந்தான். நாட்கள் உருண்டோட சகுந்தலையின் வயிற்றில் கரு வளர்ந்து பரதனை ஈன்று மன்னனை தேடி அரசவை அடைந்தாள். முனிபுங்கவர் சாபத்தால் நினைவிழந்த மன்னன் சகுந்தலையை, யார் நீ என்றான். மைந்தன் பரதனை நோக்கி மன்னனை சுட்டி காட்டி, மகனே, உன் தந்தையை வணங்கு என்றாள் சகுந்தலை. 4 சொற்களில் அவர்கள் உறவு முறையை சொன்ன காளிதாசன் சொற்சிலம்பம் ஆடிவிட்டான் என்பார். இதுபோன்ற நயம் இளங்கோவின் சிலப்பதிகார வழக்குரை காதையில் காணலாம் என்றும், வாயிலோயே வாயிலோயே அறிவு அறை போகிய பொறியறு நெஞ்சத்து இறைமுறை பிழைத்தோன் வாயிலோயே, இணையறி சிலம்பொன்று ஏந்திய கையில் கணவனை இழந்தாள் கடையகத்தாள் என அறிவிப்பாயே என்ற வரிகளில் தனது வழக்கை நறுக்கு தெரித்தாற்போல சொன்ன பாங்கு இளங்கோவின் சொற்சிலம்பம் என்பார். என்னுள் தமிழ் வார்த்தை மூர்த்திய பெருந்தகைவர் மாரப்ப குருசாமி அவர்கள். 50-52 ஆண்டுகளில் பூசாக்கோ கலைக்கல்லூரியில் இடைநிலை மாணவன் இன்டர்மீடியட். எனக்கு தமிழாசான் மாரப்ப ஐயா அவர்கள். கம்பராமாயணத்தில் மந்திரப்படலம் பாடப்பகுதி ஐயா அவர்கள் தன் முன்னுரையில் துளசி, வால்மீகி, எழுத்தச்சன் ஆகியோர் யாத்த ராமாயணங்களை கோடிட்டு கம்பன் எவ்வாறு அவைகளின் மிக்கான் என்று விளக்கி பேசுவார். கம்பராமாயணத்தை விமர்சிக்கும் கம்பரசம், ராவண காவியம் ஆகியவற்றின் வாதங்களுக்கு பதிலிருத்து பின் பாடம் தொடங்குவார். சொற்களை அழுத்தமாக பேசுவதிலும் கடினமான பாடல்களுக்கு அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிய நடையில் பொருள் உணர்த்துதலும் வல்லவர். நிறைய மேற்கோள் காட்டி பேசுவார். இவர் வகுப்பெடுக்கிறார் என்றால் அடுத்த வகுப்பு மாணவரும் பாடம் கேட்க வருவர். சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள்பால் ஈடுபாடு கொண்டவர். தேசிய சிந்தனையாளர். எனது ஆங்கில ஆராய்ச்சி கட்டுரையை தமிழில் சமயங்கள் பல தர்மம் ஒன்றே என்று மொழிபெயர்ப்பதில் பேருதவி புரிந்து அச்சகத்தார் செய்த பிழைகளை பலமுறை திருத்தி 11/6/2006 வெளியிட்டு ஆசி கூறிய பெருந்தகை. பாரதிய வித்யாபவன் அளித்த கே எம் முன்ஷி விருது, தமிழக அரசு நல்கிய திருவிக்கா விருது, தினத்தந்தி விருது, ஞானவள்ளல் விருது, மதுரை பல்கலைக்கழகம் அளித்த தமிழ் செம்மல் விருது மற்றும் நன்னெறி கழகம் வழங்கிய தமிழறிஞர் விருது ஆகிய விருதுகள் பெற்ற நல்லறிஞர். கல்லூரி பருவத்தை கடந்து 60 ஆண்டுகள் ஆன நிலையிலும் இன்னும் என் ஐயங்களுக்கு சலிக்காது விளக்கம் அடிப்பவர். மேடைகளில் இன்னும் நான் பேசும் பேச்சு தமிழ் என்று சான்றோர் ஒப்பினால் அது அவர் எனக்கு கொடுத்த கொடை என்பேன். பேராசிரியர் பாசு மணியம் அவர்கள். 52-54 ஆண்டுகளில் அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பயின்றபோது எனது தமிழாசான் பாசு மணியன் ஐயா ஆவார். அடுத்து தமிழ்துறையின் முத்துராசா கண்ணனார், பொன்னப்பனார், வன்மீகநாதன் ஆகியோரிடம் தமிழ் கற்றேன். ஒரு முறை பாசு மணியம் ஐயா அவர்களை அணுகி, ஐயா, வடமொழியில் க ச என்கிற உயிர்மெழுத்துக்கு 5 ஒலி வடிவம் உண்டே, அதுபோல தமிழில் இல்லையே என்றேன். அதற்கு அவர் அகம் என்று எழுதி உச்சரி என்றார். நான் அகம் என்றேன். இதுபோலவே பக்கம், அங்கம் என்கிற சொற்களை உச்சரிக்கும் போது ஒலி மாற்றம் ஏற்படுகிறது. வடமொழி போல் இதற்கென தனி எழுத்துக்கள் தேவையில்லை என்றார். வாரந்தோறும் திருக்குறள் வகுப்பு நடத்தி குறள் நெறி பரப்பியவர். சைவ பேரவை நிறுவி வகுப்புள் நடத்தி சைவ நெறி தலைக்க செய்தவர். தமிழை எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை இவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன். தேசிய சிந்தனை உள்ளவர், நல்லாசிரியர். கம்பன் கழக தலைவர் ஜி கே சுந்தரம் ஐயா அவர்கள். மாணவனாக பயிலும் பருவத்தில் காந்தியடிகள் அழைப்பினை ஏற்று வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட செல்வந்தர் ஜி கே சுந்தரம். குடும்ப பாரம்பரியத்தில் வைணவர், எனவே கம்பனில் ஈடுபாடு கொண்டவர். நன்னெறி கழகத்தை உருவாக்கி கட்டி காத்தவர் என்ற வகையில் அவரோடு எனக்கு நெருக்கம். கோவையில் கம்பன் கழகத்தை நிறுவி கம்பராமாயணத்தை பதிப்பித்து மலிவு விலையில் மக்களுக்கு அளித்த பெருமைக்குரியவர். ஒவ்வொரு ஆண்டும் கம்பனுக்கு விழா எடுத்து தமிழ் கூறும் நல்லுலக அறிஞர்களை அழைத்து பேசச் செய்து கம்பன் புகழ் பாடியவர். தமிழ் ஆர்வமிக்க இளைஞர்களை இனம் கண்டுகொள்ள பேச்சு போட்டிகள் நடத்தி பாராட்டியவர். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் பேசுவதை விட்டு தமிழ் அறியாத வேற்று மொழியினரும் கம்பனை அறியும் வண்ணம் இவர் 1985 கம்பன் கழகம் சார்பில் பாரதிய வித்யாபவனத்தில் ஆங்கிலத்தில் பட்டிமன்றம் ஒன்று ஏற்பாடு செய்தார். அதன் நடுவர் அவ்வை நடராசன். விபீஷணன் ராவணனுக்கு வழங்கிய அறிவுரை சரி என்று ஒரு அணியும், தவறு என்ற தலைப்பில் 2வது அணியும் வாதிட்டோம். நான் சரி என்ற அணியில் பேச அழைக்கப்பட்டு வாதத்தை தயார் செய்து கோவைக்கு வேறு பணியாக வந்த தமிழறிஞர் ஆசாஞானவிடம் காட்ட அவர் அதில் சில மாற்றங்களை செய்து மேலும் சில வாதங்களை சொல்லி பேசு என்றார். நான் தயார் நிலையில் இருந்தேன். பட்டிமன்ற நாளன்று காலை 10 மணிக்கு செயலர் நஞ்சுண்டன் அவர்கள் என்னை அணுகி, தவறு என்று அணியில் பேசியிருந்த பேராசிரியர் வர இயலாமல் போக அவர் பங்கை ஏற்று வாதிடுமாறு என்னை கேட்டுக்கொண்டார். மேலும், வழக்கறிஞராகிய தாங்கள்தான் இதை செய்ய இயலும், இல்லையென்றால் தலைவர் கோபத்துக்கு ஆளாவேன் என்றார். வேறு வழியின்றி 6 மணி நேர அவகாசத்தில் தவறு என்று வாதிட்டேன். பட்டிமன்ற நடுவர் சரி என்ற அணிக்கு தீர்ப்பளித்தார். இந்த ஆங்கில பட்டிமன்றத்தை அடுத்து வேறு நிகழ்ச்சிகள் பின்னாளில் நடைபெறவில்லை. ஆனால் மணி மேல்நிலைப் பள்ளியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள், வெவ்வேறு பதவிகள் வகித்து வரும் வேறு மாநிலத்தவர் ஒன்று கூடி மாதந்தோறும் புத்தக விமர்சன கூட்டம் நடத்துவர். அனைத்து விமர்சனங்களும் ஆங்கில நூலிற்கே. அதில் உறுப்பினரானதும் நான் கேட்டேன், ஆங்கிலத்தை தவிர இந்திய மொழிகள் இலக்கியமே இல்லையா, இது உங்கள் நினைப்பா என்றேன். அதற்கு அவர்கள், எங்களுக்கு இந்திய மொழியில் பாண்டித்யம் இல்லை, என்னை பேசுமாறு அழைத்தனர். நான் அந்த அழைப்பை ஏற்று ஆங்கிலத்தில் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம், கண்ணதாசனுடைய இயேசு காவியம் ஆகியவற்றை பேசினேன். உறுப்பினர்களுக்கு ஒரு நல்ல மாற்றம், ஆழ்ந்து ரசித்தனர். பிரம்மச்சாரி அபயாமிருத சைத்தன்யா அவர்கள், 2005 எட்டிமடை அமிர்தா தொழில்நுட்ப கல்லூரியில் குரு பௌர்ணிமா தினத்தன்று உரையாற்ற அழைக்கப்பட்டேன். அது பன்னாட்டு மாணவர் பயிலும் கல்லூரி. கூட்டம் தொடங்கும் முன் கல்லூரியின் செயலர் பிரம்மச்சாரி அவர்களை கேட்டேன், நான் ஆங்கிலத்தில் தானே பேச வேண்டும்? அதற்கு அவர் சிறிதும் யோசிக்காமல், தமிழில் பேசுங்கள் என்றார். இது பன்னாட்டு மாணவர் பயிலும் கல்லூரி ஆயிற்று, இங்குள்ள அனைவரும் தமிழை புரிந்து கொள்வார்களா என்றேன். அதற்கு அவர், நாம் தமிழ்நாட்டில் இருக்கிறோம், தமிழில் தான் பேச வேண்டும், தமிழ் தெரியாத வேற்று மொழியினர் அருகில் தமிழ் மாணவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும் என்றார். எனக்கு வியப்பாக இருந்தது. அவர் தாய்மொழி மலையாளம், மாணவர்கள் பல்வேறு மொழி பேசுபவர்கள், எனவே பொதுமொழி ஆங்கிலம் என்றாலும் தமிழ்நாட்டில் இயங்குவதால் தமிழில் தான் பேச வேண்டும் என்ற அவரது உறுதி என் நெஞ்சை நெகிழ வைத்தது. இவரும் தமிழ் வளர்த்தவர் பட்டியலில் இடம்பெற வேண்டியவர் தானே. அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்கள், கற்றது பொறியியல், நுழைந்தது காங்கிரஸ் உறுப்பினராக தமிழக சட்டமன்றம், துறந்தது அரசியல், நிலைத்தது தமிழ் இலக்கிய சமய கல்வி பணிகளில், பண்டை தமிழ் நூல்கள், காந்தி இலக்கியம், சைவ வைணவ இலக்கியங்கள் ஆகியவற்றை மறுபதிப்பிட்டு மக்கள் மத்தியில் வழங்கும் இவர் தற்கால உவேசா. இருவேறு உலகத்து இயற்கை, திருவேறு தெள்ளியராதல் வேறு என்ற குரலுக்கு விளக்கானவர். வடலூர் ராமலிங்க வள்ளலாருக்கும் காந்தியடிகளுக்கும் ஆண்டுதோறும் சென்னையில் விழா எடுத்து மகிழ்பவர். நூல் எழுதி அதனை பதிப்பித்து வெளியிட இயலாமல் அல்லல் படும் எழுத்தாளர்களின் இடுக்கண் களைபவர். ஓம் சக்தி மாத இதழின் வழி தமிழ் இலக்கியம், பொருளியல், விஞ்ஞானம், வேளாண்மை, கல்வி, சமயம் ஆகிய துறையைச் சார்ந்த தரமான கட்டுரைகளை வெளியிடுபவர். திருக்குறள், திருமந்திரம் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் பெயர்த்து நம் திறமான புலமையினர் வெளிநாட்டவரும் வணங்க செய்தவர். சர் ஆர் கே சண்முகம் செட்டியார், ஆங்கிலேயர்களால் சர் என்ற பட்டம் கொடுத்து பாராட்டப்பட்ட பொருளியல் அறிஞர், கொச்சி திவானாகவும் பாரத நாட்டின் நிதியமைச்சராகவும் பதவி வகித்தவர். தமிழகத்தில் தெலுங்கு, வடமொழி ஆகியவற்றில் புனைந்த பாடல்களால் இசை கச்சேரிகள் அலங்கரிக்கப்பட்ட போது தமிழிசையில் கச்சேரி செய்ய வேண்டும் என்று குரல் கொடுத்த ராஜா சர் அண்ணமலை செட்டியாருடன் இணைந்து தமிழ்ச்சங்கம் கண்டவர். துக்கடாவாக பாடுபவை தமிழ் பாடல்கள் என்ற நிலையை மாற்றி முழு கச்சேரியும் தமிழில் பாடப்படும் நிலையை ஏற்படுத்தியவர். சிலம்பின் புகார் காண்டத்திற்கு அரியதோர் உரை எழுதியவர். 1936 காந்தியடிகள் கோவைக்கு வந்தபோது இவர் வீட்டில் தங்கினார். ஒருமுறை மைய அரசு நிதியமைச்சர் சி டி தேஷ்முக் தன் நிதிநிலை அறிக்கையில், ஆகாறு அளவு இட்டது ஆயினும் கேடு இல்லை, போகு ஆறு அகலாக்கடை என்னும் குரலை ஏற்ற இடத்தில் மேற்கோள் காட்டியிருந்தார். மராட்டியரான உங்களுக்கு குரல் எப்படி தெரியும் என்று கேட்டதற்கு என் நண்பர் ஆர் கே எஸ் கற்பித்தது என்றார். பதவியிலிருந்து ஓய்வேற்ற பின்னும் கோவை அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறும் அனைத்து தமிழ் மன்ற கூட்டங்களுக்கும் வருவார். டி எஸ் அவினாசிலிங்கம் ஐயா அவர்கள், வழக்கறிஞர் தொழிலை தொடர்ந்து காந்தியடிகளின் அழைப்பை ஏற்று விடுதலை போரில் பங்கேற்று பலமுறை சிறைவாசம் செய்தவர். தமிழகத்தின் கல்வி அமைச்சராக பணியாற்றிய போது காந்தியடிகள் நூல்களை தொகுத்து வெளியிட்டவர். நாம் அவரது நற்பணியை நினைவு கொள்வோம். தமிழ் ஆசிரியர்களை மற்ற ஆசிரியர்களுக்கு இணையான பதவியோர்கள் கிடைக்க சட்டமியற்றியவர். பாரதி சொன்ன, ஆண்களோடு பெண்களும் சரிநிகர் சமானமாக வாழ்வோம் இந்த நாட்டிலே என்ற வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர். கோவையில் பெண்கல்விக்கு சாரதாலயம் அமைத்து உயர்நிலைப் பள்ளி கல்லூரியாக தொடங்கி இன்று அவனாசிலிங்கம் மகளிர் பல்கலையாக உயர்ந்து சிறப்புடன் செயல்படுவது அவர் நினைவு போற்றும் வரலாற்று சின்னம் என்பேன். நீதியரசர் செங்கோட்டுவேல், சேலம் மாவட்டம் வேலூரில் பிறந்து வழக்கறிஞர் பணியேற்று கோவை அரசு வழக்கறிஞர் பழனிசாமி கவுண்டர் வீட்டு மாப்பிள்ளையாகி அவரிடம் சட்டத்துடன் தமிழ் ஆர்வத்தையும் பெற்றார். கோவை கிழார் சி எம் ராமச்சந்திரன் செட்டியார் அவர்களோடு நெருங்கி பழகி தமிழ் ஆர்வத்தை வளர்த்துக் கொண்டவர். பேரூராதீனம், சிறவை ஆதீனம் மற்றும் தமிழ் சான்றார்களோடு நெருங்கிய தொடர்பு கொண்டவர். தமிழ் இலக்கியங்களில் ஈடுபாடு கொண்டவர். சிறந்த ஆற்றல் மிகு பேச்சாளர். தான் வழக்கறிஞராக பணியாற்றிய போது வழக்கு அறிவிப்புகளை தமிழிலே கைப்பட எழுதி அனுப்பிய முன்னோடியாவார். தமிழ் தட்டச்சு பிரபலமாகாத நாள். கோவையில் நன்னெறி கழகத்தை தோற்றுவிப்பதில் பெரும் பங்காற்றி பின்னாளில் நீதிபதியாகும் வரை அதன் தலைவராக பணியாற்றியவர். சன்மார்க்க சங்கத்தில் நிகழும் கூட்டங்களில் பங்கேற்று தமிழுக்கு ஏற்றம் கொடுத்தவர். உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்பு விழாவில் அளிக்கப்பட்ட வரவேற்புக்கு பதிலளிக்கையில் தமிழில் பேசிய ஒரே நீதிபதி இவர் என்பதை வரலாற்று ஏடுகளில் பதிவாக வேண்டிய செய்தி. கணபதி ரா கிருஷ்ணசாமி கவுண்டர் வேளாண் குடும்பத்தில் பிறந்து தமிழ் வித்வான் படிப்பு முடித்து ஏர் உழவன் பத்திரிகை நடத்தி தமிழ் வளர்த்தவர். சிறந்த தேசியவாதி. தமிழ் இலக்கியத்தில் பேசப்படும் மருந்துகள் பற்றி ஆய்வு செய்து கணபதியில் இயற்கை மருத்துவமனை அமைத்து ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நோய் தீர்த்தவர். அவர் மறைவுக்கு பின்னும் இந்த நற்பணி அவரது மக்களால் தொடரப்படுகிறது. விவசாயிகள் நலனில் எதிராக மாநில அரசின் செயல்பாடுகளை எதிர்த்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை உதறிய கொள்கை வீரர் பாபுராஜ் அவர்கள். வைசிய குடும்பத்தில் பிறந்து ராஜு செட்டியார் அவரிடம் பணியாற்றியவர். நன்னெறி கழகம் தொடங்குவதற்கு கால் கோளிட்டு தன் வாழ்நாள் முழுவதும் அதற்கென தன்னை அர்ப்பணித்தவர். கடந்த 53 ஆண்டுகளில் நன்னெறி கழகத்தில் உரையாற்றாத தமிழ் அறிஞர்களே இல்லை என்று துணிந்து சொல்லலாம். மாதாந்திர கூட்டங்களுக்கு பேச்சாளர்களை அழைத்து அவர்கள் பேச்சின் வழி தமிழ் வரத்த சான்றோர். உறுப்பினர் சேர்க்கை, சந்தா வசூல், விருந்தாளிகளை ரயில் நிலையம் சென்று வரவேற்றல், நேரம் தவறாமல் கூட்டம் தொடங்குதல் ஆகியவற்றைத்தானே முன்னின்று செய்து எங்களுக்கு வழிகாட்டியவர். ஒவ்வொரு ஆண்டு விழாவிலும் ஒரு தமிழ் சான்றோருக்கு தமிழறிஞர் பட்டம் வழங்கி சிறப்பித்தவர். தனது மறைவுக்கு பின் ஆண்டுதோறும் தன் மனைவி பெயரில் டிசம்பர் மாதத்தில் நன்னெறி கழகத்தில் ஆண்டாள் விழா இருக்க ஏற்பாடு செய்தவர். சொன்ன தமிழ் சான்றோர்களோடு நேரில் பழகும் பேர் எனக்கு கிடைத்தது. இவர்கள் தவிர கோவையில் தமிழ் வளர்த்த சான்றோர் வரிசையில் கோவை கிழார், சிறவை ஆதீனம், பேரூராதீனம், பூசாக்கோ கோவிந்தசாமி, நரசிம்மல நாயுடு போன்ற எண்ணற்றவர்களையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். வணக்கம்.
நான் கண்ட கோவை தமிழ் சான்றோர் சொன்னவர் நன்னறிக் கழகத் தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான முனைவர் பி. குப்புசாமி அவர்கள்.